بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري العقيدة الطحاوية عقيدة أهل السنة والجماعة إمام أبو جعفر الطحاوي رحمه الله அவர்கள் எழுதிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கை விளக்க நூலை நாம் படித்து வருகின்றோம். இமாம் இப்னு அபில் இஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த நூலுக்கு எழுதிய விளக்க உரையிலிருந்து கருத்துக்களை நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய 5வது அமர்வு இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், கவனிங்க, நகூலு ஃபி தௌஹீதில்லாஹி முஅத்தகிதீன நகூலு ஃபி தௌஹீதி முஅத்தகிதீன பி தௌஃபீகில்லாஹி இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு. நாங்கள் கூறுகிறோம் தௌஹீது சம்பந்தமாக, நாங்கள் கூறுகிறோம் தௌஹீது சம்பந்தமாக, நாங்கள் கூறுவதை கொள்கையாகவும் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளால். நகூலு ஃபி தௌஹீதில்லாஹி முஅத்தகிதீன பி தௌஃபீகில்லாஹ், அல்லாஹ்வுடைய தௌஃபீகால், அதாவது இந்த கொள்கையை நாம் சொல்வதும் இந்த கொள்கையை நாம் மனதால் உறுதி கொண்டிருப்பதும் இது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹுடைய அருள் வழிகாட்டுதல் மட்டும் இல்லை என்றால் நம்மால் இந்த கொள்கையை கற்றிருக்கவும் முடியாது, இதை நாம் வழி நடத்தியிருக்கவும் முடியாது. புரியுதா? அதில் முதலாவது விஷயமாக சொல்கிறார்கள், இன் அல்லாஹ் வாஹிதுன் லா ஷரீக லஹு, அல்லாஹு தஆலா ஒருவன் தான், அவனுக்கு இணை அறவே இல்லை. புரியுதா? அப்போ இதை பற்றித்தான் நம்ம நேற்றைய அமர்வில் ஓரளவுக்கு சில விளக்கங்களை பார்த்தோம். அது தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது நேற்று கூறும் பொழுது தௌஹீத், வஹத யுவஹீது தௌஹீதன், ஒருமைப்படுத்துதல், ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுதல். இந்த தௌஹீத் என்ற வார்த்தையிலிருந்து தான் அல் வாஹித், அல்லாஹுடைய திருப்பெயர்களில் ஒன்றாகிய அல் வாஹித் என்பதும் அல் அஹத் என்பதும் வந்தது. புரியுதுங்களா? அல்லாஹுடைய திருப்பெயர்கள் அல் அஸ்மாவுல் ஹுஸ்னால ஒன்று அல் வாஹித், அதே போல அல் அஹத். இப்போ குல் ஹுவல்லாஹு அஹதில் இருக்குல்ல அஹது, அதுவும் இது எல்லாமே இந்த தௌஹீத் என்ற அடிப்படை வேர் சொல்லிலிருந்து வந்தது தான். அப்போ இந்த தௌஹீத் என்பது இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்பமும் இறுதியும், ஒரு மனிதனுடைய தொடக்கமும் ஒரு மனிதனுடைய இறுதியும் இந்த தௌஹீத் தான். புரியுதா? ஒரு குழந்தைக்கு நாம் முதல்ல கற்றுக் கொடுப்பது இதுதான். ஒருத்தர் இஸ்லாமுக்கு வருகிறார் என்றால் அவருக்கு முதல் முதல்ல கற்றுக் கொடுப்பது இதுதான். ஒரு மனிதர் மௌத்தாகுவதாக இருந்தால் அவருடைய மௌத்துக்கு முன்னாடி கடைசியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தௌஹீதுடைய வார்த்தை தான். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த தௌஹீதை முழுமையாக நாம் அடைய வேண்டும் என்றால், தௌஹீதை முழுமையாக நாம் அடைய வேண்டும் என்றால் இதில் இருக்கக்கூடிய மூன்று அடிப்படை விஷயங்களை நாம் நமக்குள் நமது வாழ்க்கையில் நமது கொள்கையில் கொண்டு வர வேண்டும். புரியுதா? அத் தௌஹீத் ஃபில் அஸ்மா வஸ்ஸிஃபாத், அத் தௌஹீத் ஃபில் ருபூபியா, அத் தௌஹீத் ஃபில் உலூஹியா, அல்லது தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத், தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, அல்லது தௌஹீதுல் இலாஹியா, இந்த மூன்றும் சேர்ந்தது தான் முழுமையான தௌஹீத். இந்த மூன்றில் ஒரு விஷயத்தில் குறை செய்தாலும் மொத்த தௌஹீதுமே அடிபட்டு போயிடும். புரியுதுங்களா? அப்போ இதை பற்றி தான் இந்த நூலில் ஆரம்பத்தில் ரொம்ப அழுத்தமாக இமாம் அவர்கள் நமக்கு சொல்வாங்க. நம்ம முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் முதல் முதல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கொள்கை. அந்த கொள்கையில் முதலாவதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹுவை பற்றிய விஷயம். ஒரு மனிதருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹுவை பற்றி அது தெரியல, அவருக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு முஸ்லீம்கள்கிட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் பலவீனம் இருக்கா இல்லையா? இருக்குது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுறாங்க, அல்லாஹ் தடுத்த பாவங்களை செய்கிறாங்க, இதில் ரொம்ப துணிவு கொள்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தட்ட என்னிடத்திலேயோ உங்களிடத்திலேயோ அல்லது யாரிடத்தில் என்ன பலவீனம் இருக்குதோ அல்லது என்ன மார்க்க கட்டளைகளை மீறுவது இருக்குதோ, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்னவென்றால் அல் ஜஹ்லு பில்லா. அல் ஜஹ்லு பில்லா, அல்லாஹுவை அறியாமல் இருப்பது. அப்போ நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு தான் அல்லாவை தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அல்லாவை தெரிஞ்சிருந்தா இந்த அளவு மக்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருக்க மாட்டார்கள். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. சூரா ஃபாத்திரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லாஹுவை அறிந்தவர்கள். 35:28 வசனம், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமாஉ. நிச்சயமாக அல்லாஹுவை அவனுடைய அடியார்களில் பயப்படுபவர்கள் எல்லாம் இல்மு உள்ளவர்கள் தான், அறிஞர்கள் தான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹுவை அஞ்சுவதெல்லாம் அவனுடைய அடியார்களில் ஆலிம்கள், இல்மு உள்ளவர்கள் தான். அப்ப நபிமார்கள் அல்லாஹுவை மிக அதிகமாக அறிந்திருந்தார்கள், எனவே அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ நமக்கு நல்ல கவனிங்க, அல்லாஹுவை பற்றிய இல்மு அதிகமாக இருந்திருந்தால் அல்லாஹுவின் மீது அதிகமாக நமக்கு பயம் ஏற்பட்டிருக்கணும், ஏற்பட்டுரும். புரியுதா? இப்போ ஒருவருடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் மீது பயம் குறையுது என்று சொன்னால், அப்போ அவர் அல்லாஹுவை பற்றி அறியாத ஜாஹிலாக இருக்கார். யார் எந்தளவு ஜாஹிலாக இருப்பாரோ அவர் அந்தளவு அல்லாஹ்வும் பயப்படாமல் இருப்பார். யார் எந்த அளவுக்கு அல்லாஹுவை அறிய ஆரம்பிச்சிடுறாரோ அவர் அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்பட ஆரம்பிச்சிருவார். இப்போ ஆகவேதான் கொள்கையுடைய பாடத்தில் முதலாவதாக நாம் அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய உள்ளமையை பற்றி, அல்லாஹுடைய சிஃபத்துகள் அழகிய பெயர்களை பற்றி, அதே போல் அல்லாஹுடைய உலூகியத்துடைய தன்மையை பற்றி நம்ம முதலாவதாக நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு அல்லாஹுடைய பயத்தை கொடுக்கக்கூடியது. அல்லாஹுடைய பயந்தான் அல்லாஹுடைய தீனை நாம் முழுமையாக பின்பற்றுவதற்கு நமக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒன்று. சரி, இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்கம்மா, இப்போ மூன்று தௌஹீதை உங்களுக்கு நம்ம சொன்னோம். ஒன்று என்ன? அத்தௌஹீத் ஃபிஸ் ஸிஃபாத். இன்னொன்று அத்தௌஹீத் ஃபிர் ருபுபியா. மூன்றாவது அத்தௌஹீத் ஃபில் உலூஹியா அல்லது தௌஹீதுல் உலூஹியா. இப்போ இந்த மூன்று வகையான தௌஹீதுகளும் குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்குமா? குர்ஆனில் இந்த மூன்று வகையான தௌஹீதுகளும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் குர்ஆனுடைய எந்த வசனத்தை எடுத்தாலும் சரி, இந்த மூன்றுமே ஒரு சேர்ந்து இருக்கும். இந்த மூன்று தௌஹீதுகளும் ஒன்று சேர்ந்து பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக சூரா அல் பக்ராவுடைய அந்த 21-22 அந்த வசனங்களை எடுத்து பாருங்க. யா ஐயுஹன்னாஸு உபுது ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இருக்கா? அங்க பாருங்க, 21. யா யுஹன்னாஸு உபுது ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅன் வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத் ரிஸ்கன் லக்கும் ஃபலா தஜஅலூ லில்லாஹி அன்தாதன் வஅன்தும் தஅலமூன். இந்த ரெண்டு வசனத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் நிறைய வசனங்களை நம்ம பார்க்க போறோம். மூன்றுமே இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ தௌஹீதுல் அஸ்மா வ ஸிஃபாத் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய அழகிய திருப்பெயர்கள். இரண்டாவது தௌஹீது ருபுபியா, அதுக்கு விளக்கம் நிறுத்தி சொல்லியிருக்கிறோம், அல்லாஹு தான் படைத்தவன் பரிபாலிக்கக்கூடியவன். தௌஹீது உலுஹியா என்றால் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். இந்த மூன்றுமே இந்த வசனத்தில் இடம்பெறுது பாருங்க. யா யுஹன்னா சுஅபுது ரப்பக்கும், ஆரம்பிப்பதே தௌஹீது உலுஹியாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். கவனிங்க, புரியுதா இல்லையா? புரியலையா? இந்த வசனத்துல அல்லாஹ் ஆரம்பிப்பதே மூன்று தௌஹீதுல. எந்த தௌஹீதை சொல்லி ஆரம்பிக்கிறான்? தௌஹீதுல் உலூஹியா, நீங்கள் உங்களது ரப்பை வணங்குங்கள். நம்ம புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உங்களது ரப்பை வணங்குங்கள். சரி, அதை சொல்லிவிட்டு அதற்கு தௌஹீது ருபூபியாவையும் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்தையும் ஆதாரமா அல்லாஹ் சொல்றான். இங்க பாருங்க, இங்க ஒரு விஷயம் சொல்றேன், இது நல்ல கவனத்துல வச்சுக்கொள்ளுங்கம்மா. இப்ப இந்த தௌஹீது ருபூபியா இருக்கு பாருங்க. தௌஹீது ருபூபியாவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுதான் படைக்கக்கூடியவன், அல்லாஹுதான் உணவளிக்கக்கூடியவன், அல்லாஹுதான் லாப நஷ்டத்தை தரக்கூடியவன், எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. புரியுதுங்களா? இயக்கக்கூடியவன், இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து இயக்கி கொண்டிருப்பவன், இதான் ருபூபியாவுடைய அந்த சிஃபத்து. உணவளிப்பது, உயிர் கொடுப்பது, மரணம் கொடுப்பது, இது எல்லாமே அவன் கையில இருக்கு. இந்த ருபூபியத்துடைய சிஃபத்தை நல்லா கவனிங்க. இந்த ருபூபியத்துடைய சிஃபத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி தௌஹீதுல் உலூஹியாவின் பக்கம் அழைப்பு கொடுப்பான். ஏன் அப்படின்னா, தௌஹீது ருபூபியாவுடைய விஷயத்துல பெரும்பாலான இணை வைப்பவர்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் இணை வைப்பவர்களாக இருந்தாலும், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளாக இருக்கட்டும், வேற வேற மதங்களில் உள்ளவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பெரும்பாலும், அதாவது ஒரு 90% மேல அவர்களுடைய நம்பிக்கை கொள்கை என்னவென்றால், உலகத்தை படைத்தது ஒரு இறைவன் தான், உலகத்தை படைத்தது ஒரு கடவுள் தான், அந்த கடவுள் தான் உணவளிக்கிறான், அவனிடத்துல தான் நம்முடைய வாழ்வும் சாவும் இருக்கு, இதை பெரும்பாலும் நம்புறான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப அடுத்தடுத்து சில வசனங்களை நம்ம பார்ப்போம், அந்த விஷயத்தை சொல்லி. புரியுதா? நீங்க ரப்ப ஒருவன் தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அப்ப அந்த ரப்ப மட்டும் நீங்க வணங்குங்க. புரியுதா? எப்படி உலகத்துக்கு நீங்க ரெண்டு கடவுள், ரெண்டு ரப்பு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்பயே நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளை நீங்க வணங்குறீங்க, இபாதத் செய்றீங்க. புரியுதா? அந்த இபாதத்தை குறிக்கக்கூடியதுதான் இலாஹுங்கிற வார்த்தை. இலாஹ் என்பதற்கு என்ன வார்த்தை? மஹ்பூத், வணங்கப்படுபவன் சொல்லியிருக்கிறோம் நம்ம. புரியுதா? அப்ப தௌஹீது ருபூபியாவை கவனிங்க, தௌஹீது ருபூபியாவை அல்லாஹு தஆலா மக்கள் மனதில் ஏற்கனவே அவங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்களுடைய மனசாட்சியில அல்லாஹ் அதை பதிவு செஞ்சிட்டான். அந்த அவர்களுடைய ஆழ் மனதில், மனசாட்சியில அவர்கள் பதிவு செய்து மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தௌஹீது ருபூபியாவை அல்லாஹு தஆலா எடுத்து சொல்லி அதை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சமர்ப்பித்து, அப்ப அந்த தௌஹீது ருபூபியாவின் அடிப்படையில் நீங்க ரப்பு ஒருவன் தானே ஏற்றுக்கொள்றீங்க, அந்த ரப்பை வணங்குங்க. இப்ப இந்த வசனத்துல பாருங்க, மக்களே நீங்கள் உங்களது ரப்பை வணங்குங்கள்னு அல்லாஹ் சொல்றான். உங்களது சொல்லிட்டு, உங்களது ரப்பு நீங்க யாரை நம்புறீங்க? உங்களை படைத்தவன், உங்களுக்கு முன்னோர்களை படைத்தவன். புரியுதுங்களா? அப்ப அந்த படைத்தவனை நீங்க வணங்குங்க. அப்போ ஹல்க், படைத்தல் என்பது இது எந்த சிஃபத்? இது ருபூபியாவுடைய சிஃபத். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து அப்படி அல்லதி ஜாலகுமுல் அர்த ஃபிராஷன், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய செயல் சார்ந்த சிஃபத்துகள். வானங்களை அல்லாஹ் விரிப்பா படைச்சிருக்கிறதும், வானங்களை அல்லாஹ் முகடா படைச்சிருக்கிறதும், பூமியை விரிப்பா படைச்சிருக்கிறதும், உங்களுக்கு உணவளிக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய செயல் சார்ந்த சிஃபத்துகள். இப்ப இந்த சிஃபத்துகளையும் மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. மழை பொழிவிப்பது யார் என்று கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க. காற்று யாருக்கு கீழே இருக்கு? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழே இருக்கு. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளையும் ஏற்றுக்கொள்றாங்க. ரப்பு என்பவன் ஒருவன் தான் என்பதையும் ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இந்த ரெண்டுத்தையும் ஆதாரமாக சொல்லி அல்லாஹ் கடைசியில் திரும்ப என்ன சொல்றான்? அப்ப நீங்க ஏன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு சமமாக நீங்க வழிபாடுகள்ல படைப்புகளை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. புரியுதா? ஃபலா தஜாலு லில்லாஹி அந்தாதன். அப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு சமமா நீங்க தெய்வங்களை புதுசு புதுசா கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. அப்ப நல்லா கவனிங்க, யாரு ஷிர்க்கு செஞ்சாலும், நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, யாரு ஷிர்க்கு செஞ்சாலும் அவர்கள் இந்த உலகத்துக்கு ரெண்டு அல்லான்னு சொல்லி ஷிர்க்கு பண்ணல. இந்த உலகத்துக்கு ரெண்டு கடவுள், மூணு கடவுள், நாலு கடவுள்னு சொல்லி அவங்க ஷிர்க்கு பண்ணல. அவர்கள் ஷிர்க்கு செய்யறது வணக்க வழிபாட்டுல தான் ஷிர்க்கு செய்யறாங்க. எதுல ஷிர்க்கு பண்றாங்க? ஆகவேதான் அந்த வணக்க வழி, நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த வணக்க வழிபாட்டில் உள்ள ஷிர்க்கை மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் அந்த ஷிர்கிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவும் தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். அப்ப நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படை அசல் நோக்கம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, தௌஹீதுல் உலூஹியாவை சொல்லிக் கொடுப்பதற்கு. நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் எதற்காக? தௌஹீதுல் உலூஹியாவை சொல்லிக் கொடுப்பதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு, அதன் பக்கம் மக்களை அழைப்பதற்கு. புரியுதா? இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சில ஆதாரங்கள், இப்ப ஏற்கனவே ஒரு ஆதாரம் நம்ம சொல்லியிருக்கிறோம், இன்னும் ஒரு சில ஆதாரங்களை சொல்லிட்டு திரும்ப விஷயத்துக்கு போவோம். ஏற்கனவே நம்ம நேற்று படிக்கும் பொழுது ஒரு வசனம் படித்தோம், சூர அன்னஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறான், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. திட்டவட்டமாக எல்லா உம்மத்துகளுக்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பினோம், திட்டவட்டமாக எல்லா உம்மத்துகளுக்கும் ஒரு தூதரை அனுப்பினோம். அந்த தூதர் மக்களுக்கு எதன் பக்கம் அழைப்பு கொடுத்தார்? அனி அபுதுல்லா, கண்டிப்பாக நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். உஅபுது அல்லாஹ், அல்லாஹுவை வஜ்தனிபு அத்தாகூத், அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய தாகூத்தை விட்டு விலகி கொள்ளுங்கள். இப்ப பாருங்கம்மா, இந்த ஒரு வசனத்தை குரான்ல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. மொத்த குரானையும் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க மனப்பாடம் பண்ண மாதிரி தான். தௌஹீதுடைய வசனங்கள்ல ரொம்ப முக்கியமான வசனம் இந்த வசனத்துல ரப்பு எப்படி சொல்கிறான்? இந்த பாருங்க, உம்மத்துல, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட உம்மத்துல எல்லா உம்மத்துக்குமே நம்ம ஒரு தூதரை அனுப்பியிருக்கோம். எதுக்கு அனுப்பணும் அந்த தூதரை? அந்த தூதர் மக்களை எதன் பக்கம் முதலாவதாக அழைத்தார்? ரெண்டு தான், ஒன்னு அனி அபுதுல்லா, அல்லாவை வணங்குங்க, வஜ்தனிபு தாகூத், அல்லாவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகிடுங்க. சரியா? அப்ப இந்த வசனத்திலிருந்தும் அடுத்து இன்னும் நிறைய வசனங்கள், புரியுதா? இதை தொடர்ந்து இதே அமைப்புல உள்ள நிறைய வசனங்களை நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோமா இல்லையா, சூர ஆராஃப்ல பார்த்தோம் பாருங்க கண்டினியூவா. இப்ப இந்த எல்லா வசனங்களிலிருந்தும் நமக்கு தெரிய வருவது என்ன? நபிமார்களை, நல்ல கவனிங்கம்மா, நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியது தௌஹீதுல் உலூஹியாவை கொண்டு. நல்ல கவனிங்க, நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியது எந்த தௌஹீதுக்காக? தௌஹீதுல் உலூஹியாவிற்காக. ஆகவே முஸ்லீம், உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னா, யாரு இந்த தௌஹீதுல் உலூஹியாவை சரிவர பேணுதலாக முழுமையாக நிறைவாக குறைவில்லாமல் அழுத்தம் திருத்தமாக செய்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம். ஒரு முஸ்லீம் இடத்துல இந்த தௌஹீதுல் உலூஹியாவில் குறை வந்துருச்சுங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு முஸ்லீம் இடத்துல தௌஹீதுல் உலூஹியால குற வந்துருச்சு, ஆனா அவருடைய நம்பிக்கை அல்லாஹ் மேல, ரப்பு மேல உள்ள நம்பிக்கை ரொம்ப கரெக்டா இருக்கு. எப்படி? உலூஹியால குற வந்துருச்சு, ஆனா ருபூபியால ரொம்ப கரெக்டா இருக்கார். இவரு முஸ்லிமா மூமினா, இவர் சொர்க்கத்துக்கு போவாரா சொல்லுங்க? அறவே மாட்டார். தௌஹீதுல் உலூஹியால குறை செய்துவிட்டு தௌஹீதுல் ருபூபியாவில் எந்த அளவு அவர் உறுதியா இருந்தாலும் சரி, அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி மக்களிடத்தில் கொண்டு வர விரும்பிய தௌஹீத் எது? தௌஹீதுல் உலூஹியா. இந்த தௌஹீதுல் ருபூபியா என்பது தௌஹீதுல் உலூஹியாவுக்கு ஆதாரமே தவிர, தௌஹீதுல் ருபூபியாவை ஒருத்தர் செய்து விட்டதுனாலேயே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தௌஹீதுல் ருபூபியாவை ஒருத்தர் நல்ல பக்காவா செய்து விட்டதுனாலேயே அவர் மூமினாக முஸ்லீமாக முவஹ்ஹிதாக சொர்க்கவாசியாக ஆக முடியாது. புரியுதா? இதுதான் இன்றைக்கு நம்ம இன்னும் நல்லா அழுத்தமா பார்க்க போறோம். இந்த தௌஹீது ருபூபியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, முந்தைய உம்மத்துகள்லையும் பெரும்பாலான உம்மத்துகளுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அல்லாஹ் இருக்கிறான் என்பதில் அவங்களுக்கு சந்தேகம் இல்லை, அல்லாஹுதான் படைக்கிறான், பரிபாலிக்கிறான், வானங்கள் பூமியை சூரியன் சந்திரனை படைச்சது அல்லாஹுதாங்கிறதுல சந்தேகம் இல்லை. மழையை இறக்குவது, காற்றை வீச வைப்பது, மேகத்தை மிதக்க வைத்திருப்பது, இதெல்லாம் அல்லாஹுதான் என்பதுல முந்திய படைப்புகளுக்கு முந்திய உம்மத்துகளுக்கும் சந்தேகம் இல்லை. இதுல கரெக்டா இருந்தாங்க. லாபம் கொடுக்கறது யாரு? அல்லாஹுதான். நஷ்டம் கொடுக்கறது யாரு? அல்லாஹுதான். உங்களுடைய இன்பத்தை கொடுப்பவன் யாரு? அல்லாஹுதான். துன்பத்தை தடுப்பவன் யாரு? அல்லாஹுதான். இதெல்லாம் கரெக்டா வச்சிருந்தாங்க. ஆனா பிரச்சனை எங்க இருந்துச்சு அவர்களிடத்துல? வழிபாடுகள் செய்வது, இபாதத்துகள் செய்வதுலதான் அங்க பிரச்சனை. அப்ப அந்த இபாதத்துகளில் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த இபாதத்துகளில் அவர்களிடம் இருந்த அந்த தவறு, அது என்ன தவறு? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு செய்வாங்க, புரியுதா? அது போகவும் தங்களுடைய யாரையெல்லாம் இவர்கள் வந்து தெய்வங்களா எடுத்துக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த தெய்வங்களுக்கு இவர்கள் ஒரு நம்பிக்கையில பூஜைகள் வழிபாடுகள் என்னென்ன நம்பிக்கையில எப்படி செய்யறாங்களோ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இபாதத்துன்னு சொன்னா ஒழு செஞ்சுட்டு தக்பீர் கட்டி கிபிலாவை முன்னோக்கி செய்யறது மட்டுமல்ல, இபாதத் என்றால் என்ன? உச்சக்கட்ட பணிவை வெளிப்படுத்துவது, பயத்தோடு ஆதரவோடு, பயத்தோடு ஆதரவோடு பணிவை வெளிப்படுத்துறது தான் இபாதத்துங்கிறது, புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான பணிவுகளை, இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவங்க செய்தாங்க. அது அல்லாஹ் ஷிர்க்குன்னு சொன்னா, அதை செய்தவர்களை அல்லாஹ் முஷ்ரிக்குன்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரியே, புரியுதா? இப்ப இந்த இடத்துல அந்த முந்திய காலத்தில் உள்ள முஷிரிக்குகள் எப்படிலாம் ஷிர்க்கு வைத்தாங்க, அவங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்களா இல்லையா, அல்லாஹ் அதை பற்றி என்ன சொல்றான், நம்ம ஒரு ஒரு வசனமா பார்ப்போம். இதை பற்றி சொல்லும் பொழுது நேற்று பாடத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கோம், சூரா இப்ராஹிம் உடைய 10வது வசனம், அஃபில்லா ஹிஷக்குன் ஃபாத்திரி சமாவாதி வல் அர்தி, வானங்களை பூமியை படைத்த அல்லாஹுவின் விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் சொல்லிட்டு. அப்ப அந்த மக்களுக்கு வந்து அல்லாஹுதான் படைத்தானுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்ப நபிமார்கள் என்ன கேட்டாங்க, அந்த இறைவனை நாங்க உங்களை வணங்க சொல்றோம், ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? இப்ப இதுதான் நீங்க தாவால போகும்போது கூட நீங்க சொல்லலாம். நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த பாருங்க, ஒரு சாமியாரை வணங்க சொன்னா வணங்குறீங்க, ஒரு மந்திரவாதியை வணங்க சொன்னா வணங்குறீங்க, ஒரு காலண்டர்ல உள்ள ஒரு படத்தை வணங்க சொன்னா வணங்குறீங்க, இன்னும் எந்த அளவுக்கு கேவலம் தரையில ரோடு இருக்குல்ல, அசுத்தமாகவும் சுத்தமாகவும் மாறக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ரோடு தர, அந்த தரையில ஒரு படத்தை வரைஞ்சி அதை வந்து அதுக்கு பூஜை போட சொன்னா கூட, அதுக்கு கூட பூஜை போடக்கூட, பூஜை போடுறதுக்கு நீங்க தயாரு, உங்களை படைச்சவன் கடவுள்னு சொல்றீங்க, அந்த கடவுளை மட்டும் வணங்குங்கன்னு உங்களை கூப்பிட்டா நீங்க ஏன் மறுக்கிறீங்க? நபிமார்கள் இப்படிதான் கேட்டாங்க, அஃபில்லா ஹிஷக்குன் ஃபாத்துரி சமாவாத்தி வளர்ந்து, நாங்க வந்து உங்களை எங்களை வணங்க சொல்லலையே, அல்லது வேற யாரையும் மனிதர்களை படைப்புகளை வணங்க சொல்லலையே, படைப்புகளை வணங்க அழைக்கப்பட்டா நீங்க வணங்க ரொம்ப சந்தோஷமா வரீங்க, படைத்தவனை வணங்குங்கன்னு சொல்லப்பட்டா நீங்க ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறீங்களே. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நபிமார்கள் சொன்ன இடங்கள்ல ஒரு இடத்தை முக்கியமா புரிஞ்சு கொள்ளுங்க, 40வது அத்தியாயத்தில் 12வது வசனம், ذَلِكُمْ بِأَنَّهُ إِذَا دُعِيَ اللَّهُ وَحْدَهُ كَفَرْتُمْ وَإِنْ يُشْرَكْ بِهِ تُؤْمِنُوا فَالْحُكْمُ لِلَّهِ الْعَلِيِّ الْكَبِيرِ. அல்லாஹ் சொல்றான், இந்த பாருங்க, அல்லாஹ் ஒருவன் மட்டும் அழைக்கப்பட்டால், அதாவது அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் என்று உங்களை அழைக்கப்பட்டால், அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்பதாக உங்களுக்கு சொல்லப்பட்டால், கஃபர்த்தும், நீங்கள் மறுத்து விடுகிறீர்கள், وَإِنْ يُشْرَكْ بِهِ, அவனுக்கு இணை வைக்கப்பட்டான், அல்லாஹ் ஒருத்தன் தான், கடவுள் ஒருத்தன் தான், இதெல்லாம் நமக்கு கடவுளிடத்துல சிபாரிசு பண்ணும், இதெல்லாம் வணங்கினா, இதை வணங்கினா என்ன நன்மை கிடைக்கும், இப்ப இந்துக்கள் சொல்றாங்கல்ல, முருகனை வணங்கினா அது கிடைக்கும், புள்ளியாரை வணங்கினா அது கிடைக்கும், சரஸ்வதி வணங்கினா அது கிடைக்கும், காளியை வணங்கினா இது கிடைக்கும், இப்படி கெட்டதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கடவுள், காசு கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள், படிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள், இப்படி லொட்டு லொசுக்கு வரிசையா இப்படி ஷிர்க்கு செய்யப்பட்டால் தூமீனு, நீங்க ஈமான் கொள்றீங்க, அதை ஏற்றுக்கொள்றீங்க, புரியுதா? இன்றைக்கு முஷ்ரிக்களுடைய நிலைமை என்ன, ஏற்கனவே நம்ம பாடத்தில் சொல்லியிருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு வாங்க கோயிலுக்கு போங்கன்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. எப்படி இன்றைக்கு தர்கா வணங்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு, பள்ளிவாசலுக்கு வந்துக்க, தர்காக்கும் போய்கன்னா பிரச்சனையே கிடையாது, நீனும் நானும் ஒன்று தான், சுன்னத் வல் ஜமாத்துன்றான், தர்காக்கு போகாத பள்ளிவாசலுக்கு மட்டும் வானா நீ வஹாபின்றான், எப்படி பள்ளிவாசலுக்கு மட்டும் வா, தர்காவுக்கு போகாதுன்னு சொன்னா நீ வஹாபின்னு நம்மளை பார்த்து சொல்லிடுவோம். பள்ளிவாசலுக்கும் வந்துக்க, தர்காவுக்கும் போய்க்க, எந்த தர்காவுக்கு வேணாலும் போய்க்க, மக்கா மதினா போற மாதிரி நீனு அஜ்மீர் போய்க்க, அப்புறம் வந்து அப்துல் காதர்ட்ட போய்க்க, ஷாவுல் அமீத்ல போய்க்க, இன்னும் எத்தனை டஜன் பேரை சொன்னாலும் இன்னும் ஒரு நாலு பேர் சேர்த்து சொல்ல மாட்டீங்களான்னு கேட்பான். புரியுதா? அதான் யார்ட்டையும் பிரச்சனை இருந்துச்சு. முந்தைய முஷ்ரிக்குகளிடத்திலே அல்லாஹ் இதான் சொல்றான். பாத்தீங்களா, 12வது அத்தியாயம், ذلك بانه اذا دعي الله وحده, அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் வணக்கத்திற்குரியவன் என்று அழைக்கப்பட்டால் கஃபர்த்தும், நீங்க நிராகரிச்சிருங்க. வை யுஷ்ரக் பிஹி, அவனுக்கு இணை வைக்கப்பட்டால், இவனை வணங்கிக்க, அவனை வணங்கி, அதையும் சேர்த்துக்க, இதையும் சேர்த்துக்கன்னு ஒட்டு லொசுக்க கொண்டு வந்து நிறுத்தினா, அது குரங்கா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும், எதையா இருந்தாலும் சரி, துமினு, நீங்க நம்பிக்கை கொள்றீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல பாருங்க, சூரா ஜுமர் 39வது அத்தியாயம், இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயத்தில் 45வது வசனம், நல்லா கவனிங்கம்மா. சூரா ஜுமர் 39ல 45வது வசனம், வஇதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு இஷ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா வஇதா துக்கிரல் லதீன மின் தூனிஹி இதா ஹும் யஸ்தப்ஷிரூன். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹுவதான் வணங்கணும் என்று அல்லாஹுவை பற்றி பேசப்பட்டா மறுமையை நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய உள்ளம் அப்படியே சுருங்கி போயிடுது, அப்படியே வெறுப்புக்கு ஆளாயிடுது, அப்படியே சொல்றவங்களை அப்படியே கடிச்சு தின்னுடலாமான்னு பார்க்குறானோ. ஆனா மற்றவர்களை பற்றி பேசப்பட்டால் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களை பற்றி பேசப்பட்டால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப பாருங்க, இது அந்த காலத்தில் வாழ்ந்த முஷிருக்குகளை பற்றி அல்லாஹ் சொன்னான். அந்த முஷ்ரிக்குகளும் அல்லாவை நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அல்லாஹுதான் அல்லாஹுதான்னு அல்லாவை பற்றியே பேசுனா அவங்களுக்கு கோபம் வந்துருமா, ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அல்லாவுடைய வல்லமைகளை பற்றி சிறப்புகளை பற்றி பேசி அல்லாவை வணங்குங்கன்னு சொன்னால் கோபம் வந்துடும். இதே நிலைமை தான் சகோதரிகளே இந்த தர்கா வணங்கிகள்கிட்டையும் இருக்கும். இன்றைக்கும் இந்த தர்கா வணங்கிகளுக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு நீங்கள் அல்லாவுடைய வல்லமையை பேசுங்களேன், ரப்புடைய சிறப்புகளை பற்றி, ரப்புடைய உயர்வை பற்றி, இபாதத்தை பற்றி பேசுங்களேன், இதே முறைச்சிக்கிட்டே இருப்பான். என்ன என்னமோ அப்பாவன் கொண்டவன், அப்பனை கொண்டவன் முன்னாடி வந்திருக்க மாதிரி இப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பான். அதுக்கு மேலே போனச்சுன்னா அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான், அதுக்கு மேலே போனால் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவான், வேறு ஏதாவது டாபிக் இல்லையான்னு கேட்பான். இதே இவர்களுக்கு முன்னாடி ஷேக் அப்துல் காதர் ஜிலானி, மஹபூபே ரஹ்மானி, மஷூகே சமதானி, கியா கேஹே மாலுபே அப்படின்னு சொல்லுங்களேன், ஆஹா ஓ அப்படியே துடிக்க ஆரம்பிப்போம் பாருங்களேன். நீங்கள் பயான் செஞ்சுட்டு வந்தவொன்னே அப்படியே காலில் விழுந்துருவான், அவ்வளோதான் அஜரா அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. பாருங்கள் ஷிர்கு எப்படி ஒத்து போகுதுன்னு உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஷிர்கு எங்கே இருந்தாலும் எல்லாமே ஒரே ஜாதி. ஷிர்கு எங்கே இருந்தாலும் எல்லாமே ஒரே ஜாதி தான். அங்கே அவன் சிலைகளை பற்றி, அவன் வணங்கக்கூடிய குட்டி தெய்வங்களை பற்றி பிரஸ்தாபித்து சொல்லப்பட்டால் ரொம்ப சந்தோஷமாக தலையாட்டி தலையாட்டி கேட்குறான். அல்லாஹ்வை பற்றி சொன்னால் அப்படி பேசாமல் இருந்துட்டு போயிடறான். இதே தான் இன்று முஸ்லீம்கள் என்ற பேரில் இருக்கக்கூடிய சிலை வணங்கிகள், அதாவது தர்கா வணங்கிகள், அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் அந்த பயானு சப்புன்னு இருக்கு, என்ன இது பழசு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர்கள் எந்த அவுளியாக்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அந்த அவுளியாக்களுடைய கராமத்து, அவங்களுடைய சிறப்பு என்னன்னு பேசப்பட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே அல்லாஹ் சொன்னது உண்மையா இருக்கு. பாருங்க அந்த குர்ஆன் வசனத்தை படிச்சு பாருங்க, வஇதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு இஷ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா வஇதா துக்கிரல் லதீன மின் தூனிஹி இதாஹும் யஸ்தப்ஷிரூன். மற்றவங்களை பற்றி பேசப்பட்டால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். சூரா லுக்மான் 25வது வசனம், சூரா லுக்மான் 39வது அத்தியாயத்தில் 25வது வசனம், லுக்மான்ல 25வது வசனம், வல இன் ஸஅல்தஹும் மன் கலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த லா யகூலுன் அல்லாஹ், இருக்கா இல்லையா? வல இன் ஸஅல்தஹும், வல இன் ஸஅல்தஹும் மன் கலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த லா யகூலுன் அல்லாஹ். அந்த முஷ்ரிக்குகளிடத்தில் நபியே நீங்க கேளுங்க, யார் மக்கால வாழ்ந்த முஷ்ரீக்குகள், யார் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள்ட்ட ஜிஹாது செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னானோ, யார் காபத்துல்லாவை சுற்றி இருந்தார்களோ, புரியுதுங்களா, அந்த அவர்கள் முஷ்ரீக்குகள் காஃபிர்கள்னு அல்லாஹ் சொன்னான். அடுத்து நம்ம படிப்போம். அப்ப அவங்கள்ட்ட நபியே நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி? மன் ஹலக சமாவாத்தி வளர்ந்த. இந்த கேள்வியை கேட்டா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? கண்டிப்பா ல யகூலுன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்வார்கள்னு மட்டும் சொல்லல, கண்டிப்பா நிச்சயமா சொல்வார்கள். என்ன பதில? அல்லாஹ் என்று. புரியுதா? அப்ப அதே போல அடுத்து பாருங்க, சூரா அல் முஃமினூன். சரியா, சூரா அல் முஃமினூன் அதுல 84-85 வசனம், 23 அத்தியாயத்தில் 84-85. சீக்கிரம் வாங்க அந்த வசனத்தில் பாருங்க. குல் லிமனில் அர்து வமன் ஃபீஹா இன் குந்தும் தஅலமூன். குல் லிமனில் அர்து வமன் ஃபீஹா இன் குந்தும் தஅலமூன் சயகூலூன லில்லாஹ் அஃலா தஸக்கரூன். குல் லிமனில் அர்து ومن فيها إن كنتم تعلمون سيقولون لله أفلا تذكرون. அர்த்தம் படிங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகான தெளிவான அல்லாஹ்வுடைய கேள்வி பாருங்க. நபிட்ட சொல்ற, நபியே அந்த மக்களை பார்த்து நீங்க கேளுங்க, இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ளவர்களும் யாருக்கு சொந்தமானவர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? படைச்சது, அவங்களுக்கு உணவளிக்கிறது, அவர்களுடைய வாழ்வு மரணம், அவங்களுடைய செல்வம், இது எல்லாமே யாருக்கு சொந்தமானதுன்னு நீங்கள் கேளுங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட நபி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அந்த மக்கள் பதில் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்கு தான், நாங்கள் கடவுளுக்கு தான். நம்ம தமிழ் மக்கள் அல்லாஹ் கடவுளுக்குன்னு சொல்லுவாங்க, அரபுகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அல்லாஹ்வுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ கரெக்டாக சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் கேட்டால், நபியை நீங்கள் கேளுங்க, நீங்க இப்படி பதில் சொல்றீங்களே, அஃலா ததக்கரூன், இதை வைத்து நீங்கள் புரிய மாட்டீர்களா? அப்ப அந்த கடவுளுக்கு தான் நீங்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று, அந்த கடவுளுக்கு தான் நீங்க உங்களுடைய வணக்க வழிபாடுகளை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று நீங்க உணர்வு பெற மாட்டீர்களா? அப்ப இந்த இடத்துல என்ன நம்ம புரிகிறோம் சொல்லுங்க. முந்திய உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னாடியும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் சரி, தௌஹீது ருபூபியால பிரச்சனை இல்லை. தௌஹீது ருபூபியாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்ப நம்ம உங்களுக்கு சொன்னது அந்த மாதிரி உள்ள வசனங்கள்ல ஒரு சில வசனங்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. புரியுதா? வேணா ஒரு சில வசனங்கள் நீங்க எழுதி கொள்ளுங்களேன், அப்புறம் நீங்களும் தேடுங்க. சூரா யூனுஸ் எடுங்க, அதாவது 31-35 வரைக்கும். சூரா யூனுஸ்ல 31-35 வரைக்கும் அந்த மக்கள் தௌஹீது ருபூபியாவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டிருந்ததுனால தான் அந்த தௌஹீது ருபூபியா சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க, இதை செய்யறது யாருன்னு சொல்லுங்க, இதை இயக்கிறது யாருன்னு சொல்லுங்க, இதுக்கெல்லாம் உரிமையாளன் யாருன்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் கேட்க சொல்றான். அப்ப அவங்க அல்லாஹ் அல்லாஹ்ன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் பொழுது அடுத்து அல்லாஹ் கேட்க சொல்றான். அப்ப அந்த அல்லாஹுவை விட்டு நீங்க எப்படி திருப்பப்படுறீங்க? யார் உங்களை திருப்புறது? ஏன் அந்த அல்லாஹுவை விட்டு நீங்க போறீங்க? புரியுதா? அதே போல சூரா அந்நமுல், இது ரொம்ப முக்கியமான இடங்கள்மா. சூரா அந்நமுல எழுதி கொள்ளுங்க, இப்ப படிக்க நேரம் இல்லை. சூரா அந்நமுல 59 சூரா அந்நமுல 59 66 வரைக்கும் நீங்க போய் எழுதி வச்சு படிச்சுக்கணும். அந்த வசனங்களில் திரும்ப திரும்ப அல்லாஹ் கேட்குறான், சொல்லுங்க, வான பூமியை படைச்சது யாரு, வானத்திலிருந்து மழையை இறக்கிறது யாரு, தோட்டங்களை உற்பத்தி செய்யறது யாரு, பூமியை பலமாக படைச்சது யாரு, நதிகளை ஓட வச்சது யாரு, மலைகளை நிறுவியது யாரு, கடல்களுக்கு இடையில தடுப்பை ஏற்படுத்தியது யாரு, உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுக்கு பதில் அளிக்கிறது யாரு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பது யாரு, பூமியில யாரு உங்களை வாழையடி வாழையா படைச்சுக்கிட்டு இருக்கிறது, இரவனுடைய இருள்களில் நீங்க கடல்ல பயணம் செய்யும்போது தரையில பயணம் செய்யும்போது உங்களுக்கு யார் வழிகாட்டுறது, உங்களுக்கு மழை பொழி வீக்கக்கூடிய காற்றை யார் அனுப்புறது, இப்படி பல கேள்விகளை அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். முதலாவது உங்களை படைச்சது யாரு, திரும்ப உங்களை படைக்கிறதுக்கு சக்தி உள்ளவன் யாரு, இப்ப இவையெல்லாம் அல்லாஹுவாக இருக்கும் பொழுது அல்லாஹு அல்லாஹ், அந்த அல்லாஹை விட்டுட்டு வேற ஒரு கடவுளை நீங்க வணங்குவீங்களான்னு சொல்லி அப்ப இந்த வசனங்கள் இது போன்ற வசனங்கள்ல நமக்கு மிக தெளிவாக ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதத்திலேயே நபிமார்கள் மூலமாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக என்ன சொல்ல வருகிறான், முந்திய உம்மத்துகள் தௌஹீது ருபூபியாவை ரொம்ப அழுத்தம் திருத்தமா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்படி அழுத்தம் திருத்தமா தெரிஞ்சு வச்சு அதை அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்ததினால் அல்லாஹ் அவர்களை மூமின்களாக முஸ்லிம்களாக அங்கீகரிக்கவில்லை, மாறாக அவர்களை காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் நரகவாதிகள் என்பதாகவே அல்லாஹ் சொன்னான். அதற்கு பிறகு அவர்களை எந்த தௌஹீதை கொண்டு சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமோ, தௌஹீதுல் உலுஹியா, அந்த தௌஹீதுல் உலுஹியாவின் பக்கம் அழைப்பதற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். யார் அந்த தௌஹீதுல் உலுஹியாவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மூமின்கள் முஸ்லீம்கள் சொர்க்கவாசிகள். யார் தௌஹீதுல் உலுஹியாவை ஏற்கலையோ, அவங்க அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி அல்லாஹுவ ரப் என்று சொன்னாலும் சரி அவங்க யார் தான், முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் முஹல்லத் பின்னார், நரகத்தில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இந்த ஷிர்கு அதாவது தௌஹீதுல் உலுஹியாவுடைய ஷிர்கு இருக்குல்ல, மக்கள் வந்து தௌஹீது ருபூபியாவில் சரியா இருந்தாங்கன்னு சொல்லும் பொழுது தௌஹீதுல் உலுஹியால எப்படி அவங்களுக்கு ஷிர்க் வந்துச்சு, தௌஹீதுல் உலுஹியால அவங்களுக்கு எப்படி ஷிர்க் வந்துச்சு, அதை பற்றி இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு சில ஹதீஸுகளையும் சில வசனங்களையும் நமக்கு எழுதுறாங்க. இப்போ பாருங்க, சூரா ஜுமர் மூன்றாவது வசனம் எழுதி கொள்ளுங்க, நமக்கு நேரம் குறைவா இருக்குது, பின்னாடி பாருங்க. அதே போல சூரா யூனுசுடைய 18வது வசனம். இந்த ரெண்டு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்கள் இந்த ஷிர்க்ல எப்ப போனாங்க என்றா, அவர்கள் கற்பனையாக சில உருவங்களை, அதாவது சூரா ஜுமருடைய 3வது வசனம், சூரா யூனுசுடைய 18வது வசனம், 10வது அத்தியாயத்தில் 18:39 3 கவனிங்க, அந்த மக்கள் இந்த சிலைகளை எல்லாம் இதெல்லாம் நமக்கு சாப்பாடு கொடுக்குது, வானத்தை படைச்சது, பூமியை படைச்சதுன்னு நம்பி அவங்க வணங்கலை. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் கொஞ்சம் பூஜை செஞ்சு கொஞ்சம் ஆராதனைகள் செய்தா இதெல்லாம் நமக்கு அல்லாவிடத்தில் போய் சிபாரிசு பண்ணும் என்ற நம்பிக்கையில தான் அதுக்கு அவங்க பூஜைகள் வழிபாடுகள் இபாதத்துகள் செய்தாங்க. யாருமே அந்த சிலைகளை கடவுள் என்று அல்லாஹ் என்று சொல்லவில்லை. புரியுதுங்களா? அப்ப அடுத்து இந்த சிலைகள் எப்படி வந்துச்சு, இந்த சிலைகள் எப்படி வந்தது என்று சொன்னா, சூரா நூஹ் கவனிங்க, சூரா நூஹுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி சொல்றான். நூஹுடைய அந்த மக்கள் இருக்காங்கல்ல, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்ப அனுப்பப்பட்டாங்களோ அந்த மக்கள் அவங்க தங்களுக்குள்ளார பேசிக் கொள்ளும் பொழுது, சூரா நூஹுடைய 33வது வசனம், وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. அந்த நூஹுடைய மக்கள் தங்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செஞ்சு கொண்டாங்க, இந்த பாருங்க இந்த நூஹுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுடைய தெய்வங்களை நீங்க விட்டுடாதீங்க, வத்து சுவாய் யகூசு யகூக்கு நசுரு இந்த தெய்வங்களை எல்லாம் நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க, நீங்க இதை கண்டிப்பா வணங்குங்க என்பதாக அவர்கள் ஒரு தாவா பண்ணிக்கிட்டாங்க. இஸ்லாம் ஒரு தாவா பண்ணுதுன்னா அவங்களும் ஒரு தாவா, இன்னைக்கு பண்றாங்கல்ல தாவா, அந்த மாதிரி குஃப்ருவும் அவங்களும் ஒரு தாவா பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இந்த வசனத்துக்கு விளக்கமா நீங்க சஹீஹுல் புகாரியில குரான் விரிவுரைங்கிற பாடத்துல இந்த ஆயத்துக்கு கீழே விளக்கத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள், இந்த பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்ட வத் சுவா யகூத் யஊக் நஸ்ர் இந்த அஞ்சு பேர், இந்த ஐந்து பெயர்கள் யாருடைய பெயர் என்றால் நூஹ் நபியுடைய உம்மத்தில் வாழ்ந்த நல்லவர்களுடைய பெயர்கள், சாலிஹீன்கள். இப்போ இந்த காலத்தில் அவுலியாக்கள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த அவுலியாக்களுடைய பெயர்கள். அந்த மக்கள் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு அந்த மக்களுடைய அடக்க ஸ்தலங்களில் போய் அந்த மக்கள் தங்க ஆரம்பித்தாங்க. அவர் மேலே உள்ள மரியாதையில் அவருடைய கபர்களுக்கு போய் தங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவர்களுடைய நினைவாக அந்த அடக்க ஸ்தலங்கள்ல அவங்களுடைய கபர்கள்ல அவங்களுடைய உருவங்களை வரைஞ்சி வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வரைஞ்சதுக்கு பதிலா கற்கள்ல அந்த உருவங்களை செதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பல காலங்கள் தொடர்ந்துச்சு.
அந்த மக்கள் போய் அங்க அந்த கபர்களுக்கு பக்கத்தில் உட்காருவாங்க, அந்த சிலைகளை பார்ப்பாங்க, அல்லாஹ்வை நினைப்பாங்க, பயப்படுவாங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய நல்லவங்க, மகான்கள், நல்லபடியாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களா வாழ்ந்து மரணிச்சிட்டாங்களே, நாம்ளும் இந்த மாதிரி வாழணும், யா அல்லாஹ் அவங்களுக்கு கருணை காட்டின மாதிரி எங்களுக்கு கருணை காட்ட அல்லாஹ், இப்படின்னு ஒரு பிரார்த்தனையை அவங்க மனசுக்குள்ளார செஞ்சு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி காலம் சென்று கொண்டே இருந்துச்சு. அடுத்த தலைமுறை உருவாகிறாங்க. இந்த தலைமுறை பார்க்குறாங்க, என்னடா எங்க அத்தா தினைக்கும் அந்த கபருக்கு போறாரு, அந்த சிலைக்கு பக்கத்தில் போய் உட்காடுறாரு, உட்காந்தவொடனே ஒரு மாதிரியா பயப்பட ஆரம்பிச்சிடறாரு, அதை பார்க்குறாரு, குனிகிறாரு, என்னமோ இப்படி இப்படின்னு முணு முணுக்கிறாரு, அப்படின்னு இவங்க பார்த்து பார்த்து வளர்றாங்க. இந்த ஏற்கனவே உள்ள தலைமுறை இதை செய்துகிட்டு இருக்கல, தான் என்ன செய்யறோம் எதுக்கு செய்யறோங்கிறதையும் இதுக்கு சொல்லிக் கொடுக்கல, யாருக்கு, வளரக்கூடிய இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்படி போயிட்டு இருந்தவொடனே இந்த முதல் தலைமுறை செத்து போகுது. இப்ப ரெண்டாவது தலைமுறை உருவாகுது பார்த்தீங்கன்னா, சைத்தான் இவங்களுடைய மனசுல வர்றான், இந்த பத்தியா உன்னுடைய தந்தை இந்த சிலை இருக்கு பாரு, இந்த சிலைகிட்ட தான் தன்னுடைய தேவையை கேட்டுக்கிட்டு இருந்தாரு, இந்த சிலை தான் உன்னுடைய தெய்வம், இந்த சிலைகிட்ட நீ வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா உன் காரியம்னா நல்லபடியாகும். அப்ப அல்லாஹுதான் படைத்தவன் நம்பிக்கை இருப்பதோட இந்த சிலைக்கு நீ பூஜை செய்ய, இந்த சிலைகள் உனக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வைக்கும், உன்னுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி உனக்கு சிபாரிசு பண்ணும், இந்த மாதிரியான சிந்தனைகளை புகுத்த ஆரம்பிச்ச உடனே அந்த மக்கள் இந்த சிலைகளையே இபாதத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? அப்ப இந்த சிலைகள் எல்லாம் இப்படித்தான் உருவானுச்சு, காலங்காலத்தில் இப்படித்தான் உருவானுச்சு. இது சம்பந்தமாக இன்னொரு ஹதீஸு, இது வந்து புகாரிலையும் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது, நிறைய ஹதீஸுகள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவிமார்கள் சுற்றி இருந்தாங்க, சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, அதே போல் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே ஹிஜ்ரத் செஞ்சு ஹபஷாவுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து சர்ச்சுகளில் போய் பார்க்கும் பொழுது சர்ச்சுகளில் நிறைய அழகழகான படங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த படங்களை பற்றி இவர்கள் யதார்த்தமாக பேசுகிறாங்க. மயக்கத்தில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கண் விழித்து அவங்க சபிக்கிறாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா, யூதர்களை கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, அவர்கள் தங்களது நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள், அவர்களில் யாராவது ஒரு நல்லவர் இறந்து விட்டால் அந்த நல்லவருடைய கபருக்கு பக்கத்தில் அவருடைய ஒரு மஸ்ஜிதை கட்டி அந்த மஸ்ஜிதில் அந்த நல்லவருடைய உருவங்கள், அவருடைய காலத்தில் வாழ்ந்த நல்லவர்களுடைய உருவங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சிருவாங்க. இப்படி காலப்போக்கில் கடைசியில் அவர்கள் அந்த உருவங்களையே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அப்ப இப்படிதான் இந்த சிலை வணக்கம் என்பது உருவானுச்சுங்க. முன்னோர்களை மதிப்பதில் அவர்கள் அளவு கடந்து போய் அவங்க மேல வச்ச முகப்பத்தில், அவங்க மேல வச்ச மரியாதையில, அவங்க இறந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு உருவங்களை செய்தது, சிலைகளை வடித்தது, அதை வந்து ரொம்ப புண்ணியமா கருதி பார்த்தது, அதை பார்க்க போறத புண்ணியமா புனிதமா கருதுறது, இப்படி சிலை வணக்கம் உருவாகி உருவாகி அல்லாஹுவை தவிர அவர்கள் வணங்கப்படக்கூடிய தெய்வங்களாக மாறக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. புரியுதா இல்லையா? அப்ப நல்ல கவனிங்க, இந்த ஷிர்க் ஃபில் உலூஹியா எப்படி ஏற்பட்டுச்சு? இந்த மாதிரி முன்னோர்களை புனிதப்படுத்துறதுல, முன்னோர்களுடைய கபர்களுக்கு சென்றதுலேயும், அவர்களுக்கு சிலைகள் ஏற்படுத்தினதுலையும் தான் ஷிர்க்குகள் என்பது ஏற்பட்டுச்சு. அதே போலதான் இன்றைய காலத்திலையும் பாருங்க, நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில இந்த ஷிர்க் ஃபில் உலூஹியா ஏற்பட்டது எப்ப ஏற்பட்டுச்சு? அதாவது தங்களுடைய ஆலிம்களையோ மகான்களையோ நல்லவர்களையோ புனிதப்படுத்துகிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், மதிக்கிறோம் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அளவை கடந்து அவங்க போக ஆரம்பித்தாங்க. புரியுதா இல்லையா? நல்லவங்களை நேசிக்கணும், அவங்களுக்காக துவா செய்யணும், அவ்வளவுதான். இவர்கள் அதையும் கடந்து போய் அவங்களுடைய கபரு மற்றவங்க கபரு மாதிரி இருக்கக்கூடாது, அதை நம்ம தனியாக கட்டணும், அதை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு கட்டினாங்க. மற்றவங்க கபரு மாதிரி இவங்க கபரை நம்ம வந்து பரிபாலிக்க கூடாது, இந்த கபருக்கு நம்ம அடிக்கடி ஜியாரத்துக்கு போகணும், அதுதான் அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி என்பதாக நினைச்சாங்க. அப்போ போனா சீக்கிரமா வந்துட முடியுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் தங்குறது, அப்ப தங்க மக்கள் தூரத்திலிருந்து வர்றாங்களே தங்குறாங்களே, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு தனி கட்டடமா கட்டுவோம். அப்ப கட்டடமா கட்டும்போது அவங்க தங்கும் பொழுது அவங்களுக்கு அங்க தொழுகை நேரம்லாம் வருது, அப்ப அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் அங்க கட்டுவோம், அப்ப அங்க ராத்திரில தங்குவாங்க. இப்படிதான் இந்த ஷிர்க் இன்னைக்கு உருவாகி உருவாகி ஒவ்வொரு கபரும் தர்கா அரண்மனையா மாறி இருக்கிறது, ஒரு பெரிய கோயிலாக மாறி இருப்பது இப்படித்தான் உருவானுச்சுங்க. இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். இன்னும் அடுத்த தலைமுறையில் அந்த அவுளியாவுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து கபருக்கு வெளியில் அவரை ஒரு சிலையாக்கிடுவானோ. இது வரைக்கும் இப்படி உருவாயிருக்கல, டெவலப்பா அடுத்து அப்படி ஆக்கிடுவான். புரியுதா இல்லையா? அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த தௌஹீது ஃபிர் ருபூபியால நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா, தௌஹீது ஃபிர் ருபூபியால ஒரு மனிதர் சரியாக இருப்பதால் மட்டும், தௌஹீத் ஃபிர் ருபூபியால ஒரு மனிதர் சரியாக இருப்பதால் மட்டும் அவர் மூமினாக ஆக மாட்டார். மாறாக எதில் இருக்கணும்? அவர் தௌஹீதுல் உலூஹியாலையும் இருக்கணும். அது சம்பந்தப்பட்ட வசனங்களை உங்களுக்கு சொல்கிறோம், எழுதிக்கொள்ளுங்க, பின்னாடி போய் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். சூரா ரூம் உடைய 30வது வசனம், அதே போல சூரத்து ரூம் 30வது அத்தியாயத்தினுடைய 30, 31 to 36 வரைக்கும், அதே போல சூரத்துல் அன்னாம் உடைய 19வது வசனம், சூரா சாதுடைய 5வது வசனம், ஏற்கனவே சொன்ன சூரத்துல் பக்ராவுடைய 21வது வசனம், சூரத்துல் அன்னாம் உடைய 46வது வசனம், 6வது அத்தியாயத்தில் 46வது வசனம். இப்ப இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இப்போ நம்ம படித்த அக்கீதாவுடைய விஷயத்தை, அக்கீதாவில் என்ன படித்தோம், இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, மனப்பாடம் பண்ணலையா, இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு. அப்போ அல்லாஹு தாலா ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை. அப்போ இந்த இடத்துல இமாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பது எந்த தௌஹீத? அப்ப இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு என்று இமாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது எந்த தௌஹீத? இப்ப இதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நம்ம முடிச்சுப்போம், நேரம் அதிகமாயிருச்சு. இப்ப முஸ்லிம்கள்ல ஜாஹில்கள் கூட்டம், புரியுதா? அந்த ஜாஹில்கள்னு மொத்தமா ஒரு பேரை சொல்லிடுங்க, அவங்கவுங்க வேற வேற பேர்ல நிறைய இருக்காங்க, தரீகா, சூஃபி, அப்புறம் இல்முல் கலாமு, அது லொட்டு லொசுக்குன்னு எக்கச்சக்கமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் தௌஹீதுல் உலூஹியாங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க, அதாவது அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தௌஹீதுல் ருபூபியா தான். இப்போ இந்த தப்லீக்னு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, உலகம் ஃபுல்லா பெருமையா சொல்லிப்பாங்க, அதாவது நாங்கள் இஸ்ரேலுக்கே போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இஸ்ரேல்லையே தப்லீக் செய்யறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன், உன்னால எந்த பிரச்சனையுமே கிடையாது, உன்னால் என்ன பிரச்சனை, அல்லாவை வணங்கு நீ எந்த காலத்தில் சொல்ல போகிற, அல்லாவை வணங்குன்னு சொன்னாதானே உன்னால் பிரச்சனை, நீ யாரை வேணாலும் வணங்குங்கிற கொள்கை உள்ளவனாக இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ இந்த தப்லீக்கு கூட்டம், சூஃபி கூட்டம், தரிகா கூட்டம், இன்னைக்கு உலகத்தில் இந்த ஹதீஸுடைய அகீதாவில் உள்ள மூமின்கள் முஸ்லீம்களை தவிர இருக்கக்கூடிய அத்தனை கூட்டத்தையும் ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திக்கங்க, அதுக்கு அவங்கவுங்க என்ன பேர் சொல்கிறாங்களோ சொல்லிக்கிட்டோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தௌஹீதுல் உலூஹியா ஒன்றுமே கிடையாது, அது ஒரு சப்பு மேட்டர் அவங்கள்ட்ட. இந்த உப்பு இல்லாத சாப்பாடு இருக்குல்ல, அந்த மாதிரி அது ஒரு அதுக்கு ஒரு மதிப்பே இருக்காது அவங்கள்ட்ட. அதை பற்றி பேச மாட்டார்கள், அதை பற்றி பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க, அதன் பக்கம் அழைக்க மாட்டாங்க. தௌஹீதுல் உலூஹியால் நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் தௌஹீதுனுடைய உச்சம் என்பது என்னன்னு சொன்னால் தௌஹீது ருபூபியாவை பற்றி பேசுகிறது. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், தௌஹீது ருபூபியாவை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. புரியுதா? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம மூணு சேர்ந்தது தான் தௌஹீதுன்னு சொல்லியிருக்கோம். இதுல நீங்க முதல்ல தௌஹீது ருபூபியாவை சொல்லுங்க, ரெண்டாவது அஸ்மா சிஃபாத் சொல்லுங்க, மூணாவது உலுஹியாவை சொல்லுங்க, அல்லது முதலாவது உலுஹியாவை சொல்லுங்க, ரெண்டாவது ருபூபியாவை சொல்லுங்க, மூணாவது அஸ்மா சிஃபாத் சொல்லுங்க, எதை எப்படி பார்த்தாலும் மூணு சேர்ந்தது தௌஹீது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதா இல்லையா? அவங்க எப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுத்தையும் விட்டுருவாங்க, இந்த ரெண்டுத்தையும் உலுஹியாவையும் அஸ்மா சிஃபாத்தையும் விட்டுட்டு ருபூபியாவை அப்படியே பிடிச்சிப்பாங்க. பிடிச்சு கொண்டு இந்த ருபூபியால கரெக்டா இருந்தா போதும், லா இலாஹா இல்லல்லாஹ்க்கு அர்த்தமே அதுதான், அதனால ஒரு மனிதர் தர்காவை வணங்கினாலும் சரி, கபரை வணங்கினாலும் சரி, எதை வணங்கினாலும் சரி, படைத்தவன் அல்லான்னு நம்பிக்கை கொண்டிருந்தா அவர் முஸ்லீம்ன்றாங்க, அவர் சொர்க்கவாசின்றாங்க. அப்ப இவங்களுடைய அடிப்படையில் இந்த ஒரு கொள்கையில் இவங்க இருக்கிறதுனால, இந்த ஒரு கொள்கையில் அவங்க இருக்கிறதுனாலதான் நீங்க தர்காவில் போய் சுஜூது பண்ணாலும் சரி, அல்லது வேற என்ன என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஈவன் ஒரு முஸ்லீமே கோயிலுக்கு போட்டுமே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, தடுக்கவும் மாட்டாங்க. அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாக்குறீங்க, இந்த தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இப்ப கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோயிலுடைய திருவிழாக்கள்லையும் கலந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதையும் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம், அவங்களை பொறுத்த வரைக்கும் படைச்சவனு நாங்க ஏத்துக்கிறோம், அதனால இதெல்லாம் வந்து ஒரு மரியாதைக்கு நாங்க செய்யறோம், ஒரு நல்லிணக்கத்துக்கு நாங்க செய்யறோம், ஒரு ஒத்துமைக்கு நாங்க செய்யறோம். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் தௌஹீதுல் உலுஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்துங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. அதுல செய்யப்படக்கூடிய குறைகள் இதெல்லாம் வந்து அதை அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் உச்சக்கட்ட தௌஹீது எது மட்டும்தான், ருபுபியா மட்டும்தான். புரியுதா இல்லையா? அந்த தௌஹீது ருபுபியால சரியா இருந்துட்டா போதுமானது என்பதாக அவர்கள் நம்பிக்கை கொண்டதுனாலதான் எல்லா ஷிர்க்குகளுமே அவங்கள்ட்ட இருக்கும். புரியுதா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, எப்படி எப்படி ஒரு ஒருத்தங்கள்ட்ட சில சில ஷிர்க்குகள் இருக்குன்னு நம்ம அடுத்தடுத்த பாடங்களை தொடர்ந்து போகும்போது பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல நம்ம கடைசியா என்ன விஷயத்தை உறுதிப்படுத்த விரும்புறோம், முஸ்லிம்கள்ல சிலர் அவர்கள் வழிகேட்டு இருக்கக்கூடிய வழிகேட்டுக்கு என்ன காரணம், தௌஹீதுல் உலுஹியாவ, தௌஹீதுல் உலுஹியாவ அவங்க புறந்தள்ளிட்டு குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தௌஹீது ருபுபியாவை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த தௌஹீதை அணுகிற காரணத்தினாலதான் ஷிர்கான எல்லா காரியங்களையும் அவர்கள் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். ஷிர்க ஷிர்க்னு அவங்க பார்க்கறது இல்லை. புரியுதா? அப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த மூமின்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் பிரச்சனை இருந்துச்சோ அதே போல பிரச்சனை தான் இன்றைக்கு அல்லாஹுடைய கிருபையில மூமின்களா முவஹீதுகளாக இருக்கக்கூடிய நமக்கும், நம்முடைய உம்மத்தில் தர்காக்களை வணங்கி இன்னும் மற்ற அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி ஷிர்க்கு செய்யக்கூடிய முஸ்லீம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இந்த முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில். புரியுதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வை மறுத்தாங்களா? மறுக்கல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் ஷிர்க்கு செஞ்சாங்க. அதே போலதான் இன்றைய காலத்தில் உள்ள இவர்களும் அல்லாஹ்வை நம்புறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ளவங்க காபால போய் தொழுதாங்க, காபால ஹஜ் செஞ்சாங்க இல்லையா? குறைஷிகள் அரபுகள் எல்லாம் போய் ஹஜ்ஜுக்கு போனாங்க, உம்ராவுக்கு போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஆனால் தங்களுடைய சிலைகளை வணங்கலாம். அதே போலதான் இந்த மக்கள் ஹஜ்ஜுக்கு போவாங்க, உம்ராவுக்கு போவாங்க, ஜக்காத்து தொழுகை எல்லாம் இருக்கும், ஆனால் தர்காவையும் சேர்த்து வணங்குவாங்க. அப்ப இமாம் அவர்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, திரும்ப இந்த இடத்துல இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை என்று நமக்கு இவ்வளவு தெளிவாக உறுதிப்படுத்தி சொல்வது எதை, தௌஹீதுல் உலுஹியாவ. புரியுதா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.